டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
தகுதியற்ற எங்களையும் மிக அருமையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே, உமை வாழ்த்துகிறோம் ஐயா, உமை வணங்குகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் மாறாதவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று எழுத்து மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்ட எங்கள் அன்பு நேயர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேரப்பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். யார் யார் என்னென்ன நன்மைகள், அவசியங்கள், கிருபைகள் தேவை என்றுமே நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஜீவனுள்ளவர் என்பதை நீர் தொடர்ந்து அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமும் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களுக்கு சமாதானமாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதான கர்த்தருடைய சமாதானம் அந்த இல்லங்களிலே ஆளுகை செய்யட்டும். உலகம் கொடுக்கிற பிரகாரமாயல்ல என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே, அந்த சமாதானத்தை இந்த குடும்பத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீண்ட காலம் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கத்தக்கதாக நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எடுக்கிற எல்லா வைத்தியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். குறிப்பா இந்த நேரத்தில் கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அது கண்டு அறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய சரீரத்திலே எடுத்துக் கொள்கிற சிகிச்சை சரியாய் பலனளிக்க நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அந்த கிருமைகள் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகும். பூரண சுகம் பெற்று உமக்கு சாட்சிகளாய் திகழவும் கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். ஆண்டவரே, பள்ளிகள் கல்லூரிகள் நடத்துகிற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு அவர்கள் இந்த பணியை செய்யும் பொழுது உம்முடைய நல்ல ஆலோசனை தாரும், சரியான உதவிக்கரங்களை தாரும். பள்ளிக்கு கல்லூரிக்கு தேவையான அத்தனை பாதுகாவலையும் கர்த்தர் கட்டளையிட்டாலும், வாலிபர்கள் படிக்கிற அப்படிப்பட்ட பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பாவம் பிரவேசியாதபடி உம்முடைய அக்னி ஜுவாலை அந்த கல்லூரியை சுற்றி பள்ளியை சுற்றி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அசுத்தம் அங்கே அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா, இன்னமும் பண கஷ்டங்களிலேயும் கடன் தொல்லைகளிலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய உண்மையான நிலைமையை அறிந்திருக்கிறேன். இன்று அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் அற்புதமாய் சந்தியும். அவர்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்தும் பூரணமான விடுதலை கர்த்தர் சீக்கிரமாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கர்த்தருக்காக தன்னார்வமாய் ஆத்தும ஆதாய பணியிலே ஈடுபட்டு பல்வேறு இடங்களிலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் அநேகர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள உதவி செய்கிறவர்களாய் நீர் எடுத்து பயன்படுத்த முடிய கரங்களிலேயே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் ஆகாய விமானம், கப்பல், ரயில், பேருந்து, இன்னமும் உல்லாச ஊர்திகளிலே ஓட்டுநராக பணி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய பணியிலே கூட தங்கி இருந்து நல்ல பாதுகாவலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தெளிவான கண் பார்வையை தாரும், நல்ல தெளிந்த புத்தியை தாரும், கவனமாய் தங்களுடைய வாகனத்தை செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொரு பிரயாணத்திற்கு பின்னரும் உம்முடைய கிருபையை பாதுகாவலை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் அரசு துறையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் மனிதருக்கு பயந்தல்ல கர்த்தருக்கு பயந்து சிறந்த முறையில நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். எனவும் எதிர்பாராத பெரிய பொறுப்புகளை பெற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் திகைத்து போய் விடாதபடி உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்முடைய ஆலோசனையை பெற்று அந்த பெரிய காரியங்களையும் சிறந்த முறையில செய்து முடிக்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த முறையில செய்து முடிக்கவும் அனுதனமும் கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலும் தாங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்தல்லும். அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக, அவருடைய சரீரங்களிலே உள்ள வியாதிகள் அவர்களை விட்டு நீங்குவதாக, அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக இருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும், உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருக உதவி செய்யும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிகமாய் கர்த்தருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் சகரியா 12 அதிகாரத்தின் முதல் வசனத்தின் ஒரு பகுதியை சிந்திக்க இருக்கிறோம். 12 அதிகாரம் முதல் 14 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான காரியங்களை பார்க்கிறோம். இதுவே சகரியா தீர்க்க தரிசனத்தின் இறுதி பெரிய பிரிவின் இரண்டாவதும் இறுதியுமான பகுதியாகும். இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாகும். அதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சகரியா இங்கே தேவனுடைய திட்டத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். நாம் 11 அதிகாரத்திலே தீர்க்கதரிசி உண்மையான மேய்ப்பனை குறித்து முதலாவது காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். உண்மையில் அவர் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார். எவ்வளவு மலிவான விலை இல்லையா? நம்முடைய மீட்பு வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ கிரயத்திற்கு வாங்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவர் எவ்வளவு குறைந்த விலைக்கு அன்று விற்கப்பட்டிருக்கிறார்! இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபொழுது இவ்வாறு சொன்னார். யோவான் 5:43 வசனம் வாசிக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை.
வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இவன் ஒரு நாளிலே வருகிறவனாக இருக்கிறான். அவனையே சகரியா மதியற்ற மெய்ப்பன் என்று அழைக்கிறார். அருமையானவர்களே, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே என்று சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்துவை அறிவிக்கிறதாய் இருக்கிறது. இவனையே சகரியா மதியற்ற மெய்ப்பன் என்று அழைக்கிறார். இந்த மெய்ப்பன் அந்தி கிறிஸ்துவாக அடையாளப்படுத்தப்படுகிறான். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த உண்மையான மெய்ப்பன் இந்த உலகத்திலே தோன்றி பரத்திற்கு சென்ற பின்பு, சபையானதும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, இந்த மதியற்ற மெய்ப்பன் தன்னை வெளிப்படுத்துவான். அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவன் மகா உபத்திரவத்தின் காலத்திற்குள்ளே ஜனங்களை நடத்துவான். 1000 வருட அரசாட்சிக்கு அல்ல. இதன் காரணமாக எருசலேம் அந்தி கிறிஸ்துவின் தாக்குதலுக்கு உள்ளாகும். அது எவ்வாறு விடுவிக்கப்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த எருசலேம் 1000 வருட அரசாட்சியிலே பூமியின் தலைநகரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அங்கிருந்து ஆட்சி செய்வார். இந்த வேத பகுதி மிகவும் முக்கியமானதாக இருக்க மற்றொரு காரணம், இந்த தீர்க்க தரிசனத்தின் பகுதியை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. வேதத்தை முற்றிலும் நம்புகிறவர்கள் கூட இந்த பகுதியிலே தேவன் உலகத்தையும் இஸ்ரவேலையும் குறித்த தன் நோக்கத்தை விரிவான ஒரு எதிர்கால திட்டமாக தருகிறார் என்று அவர்கள் நம்புகிறதில்லை. இது ஒரு கேடான நிலை. ஆனால் உண்மை இதுதான். சிலர் இந்த பகுதியிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்கு அங்கும் இங்கும் இணைப்பை உண்டாக்கி அதை இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்த செய்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை நிகழ்காலத்திற்கு பொருந்த வைப்பது சரியானதல்ல. எந்த ஒரு விளக்கமும் சகரியா கூறுகின்ற முழுமையான தேவ திட்டத்திற்கு பொருந்துகிறதாக இருக்க வேண்டும். இந்த 12வது அதிகாரம் எருசலேமின் இறுதி முற்றுகையை குறித்தும் அது நீக்கப்படுவதை குறித்தும் சொல்லுகிறது. எருசலேம் இந்த அதிகாரத்திலே 10 முறையும் அந்நாளில் என்ற வார்த்தை 7 முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியமும் மீண்டும் மீண்டும் வருகிறதை நீங்கள் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். அந்நாளில் என்பது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. இது மகா உபத்திரவ நாளிலே ஆரம்பித்து 1000 வருட அரசாட்சி வரை செல்கிறது. அந்தி கிறிஸ்து மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நடத்துகிறான். இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நடத்துகிறார். அந்நாளிலே என்பதும் எருசலேம் என்பதும் அந்த அதிகாரத்தின் முக்கிய கருத்துக்களாயிருக்கிறது. சரி, கர்த்தருடைய நாள் என்பதை குறித்து அநேகருக்கு இன்னமும் ஒரு குழப்பமாக இருக்கிறது. அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்கிறதில்லை. பிரசங்க பீடத்திலே நிற்கிறவர்களிலே சிலருக்கு கூட இதை குறித்து தெளிவு இன்று இல்லை. இவர்களுக்கே இவ்வாறு ஒரு தெளிவற்ற நிலை என்றால் சபை உறுப்பினர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாள் என்றால் என்ன என்பதை இன்றைய சபை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறதா? கர்த்தருடைய நாள் என்று சொன்னவுடன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை குறித்த சரியான ஒரு கருத்து உங்களுக்கு தெரியுமா? அல்லது இது உங்களுக்கு ஒரு மங்கலாய் தெரிகிற ஒன்றாயிருக்கிறதா? உதாரணமாக, மகிமை என்ற சொல்லை எல்லாரும் சொல்ல கேட்கிறோம். அதற்கு அர்த்தம் என்ன? இன்னும் கூட மக்கள் ஜபத்தின் முடிவிலே ஆமேன் என்று சொல்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதே போன்றே கர்த்தருடைய நாள் என்பதை குறித்தும் நீங்களாகவே ஒரு கருத்துடையவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவர் கடைக்கு சாப்பிடுவதற்காக சென்றார். அவர் சாப்பிடும் உணவை கொண்டு வர சொல்லும் பொழுது கறியும் கொண்டு வர சொன்னார். அப்பொழுது அந்த பரிமாறுகிறவர் இறைச்சி கறியை கொண்டு வந்தார். ஆனால் இவர் கேட்டது காய்கறியை. ஏனென்றால் அவர்கள் ஊரிலே சைவ கறிக்குத்தான் கறி என்று சொல்வார்கள். அதே எண்ணத்தோடுதான் இவர் கறி கொண்டு வரும்படியாக சொன்னார். ஆனால் அது தவறாகி போய்விட்டது. ஹர்மியானுள்ளே இவ்வாறு ஒருவர் சொல்லுகிற காரியம் வேறொருவருக்கு வேறு அர்த்தத்தை கொடுக்கக்கூடும். கர்த்தருடைய நாள் என்பது ஒரு முக்கியமான காரியம். இந்த வார்த்தை சகரியா புத்தகத்திலே மட்டும் 18 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலும் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலும் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் என்பது யோவேல் புத்தகத்தின் கருப்பொருளாகும். மல்கியா கூறும்பொழுதும் மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்கிறார். ஒரு விதத்திலே பார்க்கும்பொழுது இது பழைய ஏற்பாட்டின் கருப்பொருளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முக்கியமான கருப்பொருட்களிலே இதுவும் உண்டாயிருக்கிறது. நாம் இதை சற்று ஆழமாக சிந்திப்பது நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாள் என்பது 24 மணி நேரமுள்ள ஒரு நாளை குறிக்கவில்லை. பேதுரு 2 பேதுரு 3:8 என்ன சொல்கிறார் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 பேதுரு 3:8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாளிலே நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளாக தீர்க்கதரிசி சொல்லும் காரியங்கள் 24 மணி நேரத்திற்குள்ளாக நடக்கும் காரியத்தை சொல்லவில்லை. அதாவது ஒரே நாளிலே இது நிறைவேறாது. மகா உபத்திரவ காலத்திலே நடக்கப் போகும் காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து சிலர் கேலி செய்கிறார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மகா உபத்திரவ காலத்திலே நடக்கப் போகும் காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறவை அந்த 7 ஆண்டுகளுக்குள் நிறைவேறிவிட முடியாதவை என்பது அவர்களின் கருத்து. அது மிக குறுகிய காலம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு வருட அறிவு களஞ்சிய புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே எவ்வளவு நிகழ்ச்சிகள் ஒரே ஆண்டிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்திலேயே இவ்வளவு நிகழ்ச்சிகள் உலகத்திலே நடந்துவிடும் என்றால் 7 ஆண்டுகளிலே எவ்வளவோ நடந்துவிடும் இல்லையா? இன்று உலகத்திலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மகா உபத்திரவ காலத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவனுக்கு கடினமாக இருக்கும், காலதாமதமாகும் என்று நாம் யாரும் எண்ண வேண்டாம். இதை செய்ய அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாள் என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. அதாவது இது மகா உபத்திரவ காலத்தையும் 1000 வருட அரசாட்சியையும் உள்ளடக்கிய காலம். இந்த கர்த்தருடைய நாள் வந்துவிட்டதா? நாம் அந்த காலகட்டத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அது இனிமேல் வருகிறதா இருக்கிறது என்று கூறுவதோடு பழைய பாடு நிறைவடைகிறது. தன்னை பொறுத்தமட்டிலே இது இனிமேல் வருகிறதா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் தெளிவுபடுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:2 பாருங்கள், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலம் வரை கர்த்தருடைய நாள் வரவில்லை. அதற்கு பின்னரும் வந்துவிட்டதற்கான எந்த ஒரு அடையாளமும் இதுவரை நடக்கவில்லை. கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று பார்க்கும்பொழுது அது நல்ல நாளாகவும் கெட்ட நாளாகவும் இருக்கும். நற்செய்தி துக்கமான செய்தி ஒரே நாளிலே கலந்து வர வாய்ப்பிருக்கிறது. வானத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு விமானத்திலே இவ்வாறு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, நான் உங்களுக்கு நற்செய்தியையும் கெட்ட செய்தியையும் சொல்ல இருக்கிறேன். முதலாவது கெட்ட செய்தி என்னவென்றால், நமக்கும் தரையின் கட்டுப்பாட்டு அறைக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. ரேடார் முறை முழுவதும் செயலிழந்துவிட்டது. நமக்கு ரேடியோ தொடர்பும் இல்லை. உண்மையில் இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பது கூட தெரியவில்லை. இது கெட்ட செய்தி. நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் இந்த நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு நல்ல அநேக காரியங்களை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டதாம். ஆம், ஒரே செய்தியிலே நன்மையும் தீமையும் கலந்திருக்கலாம். அதே போன்று கர்த்தருடைய நாள் என்பது நற்செய்தியையும் கெட்ட செய்தியையும் உள்ளடக்கியுள்ளது. முதலாவது கெட்ட செய்தி என்னவென்றால் அது மகா உபத்திரவ காலம். நற்செய்தி இரண்டாவதாக 1000 வருட அரசாட்சியை ஞாபகப்படுத்துகிறது. இந்த இரண்டு காரியங்களுமே இந்த சகரியா 12:14 துவக்கத்திலே வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. சகரியா முதலாவது கெட்ட செய்தியை 2:3 தருகிறார். கவனியுங்கள், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இதுதான் மோசமான செய்தி. அடுத்ததாக நற்செய்தியை 14:8 ஆரம்பிப்பதை நாம் பார்க்கலாம். கவனிங்கள், அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். ஆக இந்த 12 முதல் 14 வரையுள்ள பகுதியிலே சகரியா நற்செய்தியையும் கெட்ட செய்தியையும் பகிர்ந்து கொள்கிறார். 12 அதிகாரத்திலே நாம் கெட்ட செய்தியை குறித்து பார்க்கிறோம். இங்கே நமக்கு மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் எருசலேம் முற்றுகையின் கீழ் இருக்கிறதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காலத்தையே எரேமியா அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? எரேமியா 30 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்கிறார். தானியேலும் இந்த கர்த்தருடைய நாளிலே வரும் மகா உபத்திரவ காலத்தை குறித்து எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த காலகட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இயேசு இதை அடையாளப்படுத்தி அவரே இதற்கு மகா உபத்திரவ காலம் என்றும் பெயரிட்டு சொன்னார். மத்தேயுவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 21-22 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 24:21-22, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்கிறார். சகரியா 12 அதிகாரத்திலும் இந்த மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது இவ்வாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள். சகரியா 12 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் என்று சொல்கிறார். இந்த பாரம் என்பது தீர்க்க தரிசனம், நியாய தீர்ப்பு என்ற அர்த்தத்தை தருகிறது. அதாவது அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த அர்த்தத்திலே பாரம் என்பது சொல்லப்பட்டுள்ளது. அர்மகதான் யுத்தத்திற்கு முன்பு எருசலேம் முற்றுகையிடப்படுவதை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று இந்த வசனம் நிறைவடைகிறது. நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கின்ற அநேக காரியங்களை அநேகர் ஏற்றுக் கொள்கிறதில்லை. சகரியா தன்னுடைய வார்த்தைகளிலே ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம். அவர் தன்னுடைய ஆலோசனையை சொல்லவில்லை என்று உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வருகிறது. இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் சகரியாவை பொய்யராக்குகிறீர்கள். சகரியா பொய் சொல்லுகிறவர் என்பதை உங்கள் நடவடிக்கையிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இது தேவனுடைய வார்த்தை என்பதை இந்த வசனத்திலும் சகரியா சொல்கிறார். அவர் சொல்லுகிறது ஒன்று மிக துல்லியமானதாக இருக்க வேண்டும், அல்லது அவர் பொய் சொல்கிறவராய் இருக்க வேண்டும். இதற்கு இடைப்பட்ட ஒரு நிலை இல்லை. நீங்கள் இதை புறக்கணிக்கும் பொழுது நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சகரியாவை பொய்யராக்குகிறீர்கள். அவர் பொய்யர் அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவரை புறக்கணித்தால் நீங்கள்தான் பொய்யராயிருக்கிறீர்கள். இந்த வசனத்திலே 3 முக்கியமான வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அவைகள், தேவனே இந்த அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தார் என்ற உயர்ந்த சிறந்த விளக்கத்தை நமக்கு தருகிறது. நாம் அதை குறித்து அடுத்து வருகிற நிகழ்ச்சியிலே நாம் விரிவாக சிந்திக்கப் போகிறோம். அருமையானவர்களே, நாம் இன்று கர்த்தருடைய நாளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய காரியம். அவர்களே இந்த மகா உபத்திரவ காலத்தின் வழியாக ஆயிர வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவார்கள் என்று முன்னரே சிந்தித்திருக்கிறோம். நாம் இதிலே பங்கடையப் போவதில்லை. நாம் அதற்கு முன்னதாகவே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதிலே பங்கு பெற்று பரலோகத்திற்கு சென்றுவிட வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய நிலையும் பரிதாபம்தான். அருமையானவர்களே, நீங்கள் இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுவதிலே, அதாவது ரகசிய வருகையிலே அவரோடு சென்றுவிட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஆயத்தமற்று தயாராக இல்லாமல் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நம்முடைய கண்களை எப்பொழுதும் பரலோகத்தின் காரியங்கள் மீது பதித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். கொலோசியர் 3:2 என்ன சொல்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் கூறும் ஆலோசனை இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகவாசியாகிவிட்டீர்கள். ஆகவே நாம் மேலானவைகளையே தேட வேண்டும். நம்முடைய நாட்டம் பூமியில் உள்ளவைகளின் மீது இல்லாமல் மேலான காரியங்களின் மீது இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் மேலானவற்றின் மீது மிகவும் விருப்பம் வைத்து அதை வாஞ்சிக்கும் பொழுது இந்த விருப்பமாகிய இறகுகள் நம் இருதயத்தை மேல் நோக்கி, மேலானவற்றை நோக்கி பறக்க வைக்கும். இந்த பூமியின் காரியங்கள் பரலோகத்தின் காரியங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டுள்ளது. பரலோகமும் பூலோகமும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாயிருக்கிறது. நீங்கள் பரலோக காரியங்களின் மீது நாட்டம் வைக்கும் பொழுது பூமி கடத்த காரியங்கள் உங்களுக்கு விருப்பமற்றதாய் போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் பூமியின் காரியங்களிலே அதிக விருப்பமுள்ளவர்களாய் மாறும்பொழுது உங்களுக்கு பரலோகத்தின் காரியங்கள் அந்நிய காரியங்களாய் போய்விடுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் பரலோகத்தின் காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி பரலோக வாழ்க்கை வாழ உங்களை ஆயத்தப்படுத்தியவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராயிருக்கிறாரா? உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தினாலே கழுவிவிட்டார் என்ற உறுதி உங்களுக்கு உண்டா? அப்படியென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே அவருடைய ரகசிய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க முடியும். என கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நான் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயமற்றவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் உண்மையாக உங்களுடைய பாவங்களை குறித்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதை அவருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்து அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஒரு சடங்காச்சாரங்களை ஒழுங்காய் கை கொள்ளும் மனிதனிடத்திலே கூறினார். நீங்கள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு செல்லலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு உங்கள் இரட்சகர், இன்று அவர் வந்தாலும் நான் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் துக்கமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் தரும் ரட்சிப்பை குறித்தும் அவர் தரும் நித்திய வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. இதோ என் உள்ளங் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16.
TWRஇன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.